Honorable Douglas Devananda, you have 15 minutes.
நன்றி. சபைகளுக்கு தலைமுதாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் 2019 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தேசிய கொள்கைகள், பொருளாதார அலுவல்கள், மேல்குடியேற்றம், புனர்வாழ்வளிப்பு, வடக்கு மாகாண அபிவிருத்தி மற்றும் தொழிற்பயிற்சி, திறன்கள் அபிவிருத்தி, இளைஞர் அலுவல்கள் அமைச்சு தொடர்பிலான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு எனது கருத்துக்களையும் பதிவு செய்வதற்கு வாய்ப்பு வழங்கியமை குறித்து முதலில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த கால யுத்தம் பல்வேறு தொடர்ச்சியான இயற்கை அனர்த்த பாதிப்புகள், இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு முந்தைய காலங்களில் தேசிய அபிவிருத்திகளால் காட்டப்பட்டு வந்த புறக்கணிப்புகள் என பல்துறைகள் சார்ந்தும் மிகவும் பின்தள்ளப்பட்டுள்ள நிலைக்கு ஆளாகியிருந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் யுத்தத்திற்கு பின்னரான காலப்பகுதிக்குள் துரித அபிவிருத்திகளை கண்டிருந்தாலும் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் தற்போது அந்த அபிவிருத்தி நிலையானது மந்த போக்கினையே கொண்டதாக இருப்பதும், யுத்தத்திற்கு பின்னரான காலகட்டங்களில் துரித அபிவிருத்தி திட்டங்கள் பல முன்னெடுக்கப்பட்ட போதிலும் வடக்கு கிழக்கு மாகாண மக்களது உணர்வு ரீதியிலான பிரச்சினைகள் முதற்கொண்டு அடிப்படை பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் அக்கறை காட்டாத நிலையில் இன்றவது மக்கள் பிரச்சினைக்குள் பிரச்சினையாக வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அரசியல் ரீதியாக எமக்கு கிடைத்திருந்த குறைந்தபட்ச பலத்தினை கொண்டு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதும் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னரும் மத்திய அரசுகளுடன் இணைந்திருந்த நிலையிலேயே எம்மால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல்வேறு உதவி திட்டங்களை, பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க முடியுமாக இருந்தது. அதுவும் யுத்தத்தில் ஈடுபட்டிருந்த மற்றும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த மத்திய அரசுகளோடு எமது அரசியல் பலத்திற்கு ஏற்ற வகையில் எமது மக்களுக்கு அக்காலகட்டத்தில் பல்வேறு உதவிகளை நாம் மேற்கொண்டிருந்தோம். அந்த காலகட்டத்தில் அத்தகைய உதவிகள் எமது மக்களுக்கு கிடைக்காதிருப்பின் எமது மக்களின் அழிவுகள், பாதிப்புகள் இதைவிட அதிகமாக இருந்திருக்கும் என்பதை எமது மக்கள் உணர்வார்கள். ஆனால் இன்று நிலைமை அப்படி அல்ல. யுத்தம் என்றொன்றில்லை, நல்லாட்சி என்று கூறிக்கொண்டே இந்த ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது. அன்று இந்த ஆட்சியை கொண்டு வந்ததாக கூறிக்கொண்டவர்களாக, இன்று இந்த ஆட்சியை தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பவர்களாக, எமது மக்களின் அதிக அளவான வாக்குகளை அபகரித்துக் கொண்டவர்களாக தமிழ் தரப்பினர் இருக்கின்றனர். எனவே இந்த ஆட்சியின் பெயரால் பேரம் பேச வேண்டிய போதிய அளவு வாய்ப்புகளை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் ஆளுங் கட்சிகளிடையே இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த அரசுக்கு ஆதரவளிக்காவிட்டால் இந்த அரசு தற்போதுள்ள அறுதி பெரும்பான்மையை இழந்துவிடும் நிலையில் இருக்கின்றது. ஆகவே இந்த அரசை கொண்டு எமது மக்களது இதுவரையில் தீராதிருக்கும் பிரச்சனைகளுக்கு இவர்களால் தீர்வுகளை எட்ட முடியும் என்றாலும், இவர்கள் அவ்வாறு எமது மக்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தற்போது கிடைத்திருக்கின்ற இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்த வேண்டும் முன்வருவதாக இல்லை. நாடாளுமன்றத்திலே ஆளுங்கட்சியுடன் இணைந்து தங்களுக்கான அனைத்தும் செய்து கொள்கின்ற இவர்கள் எமது மக்களின் பிரச்சனைகள் என வரும்பொழுது மட்டும் ஏதோ ஆளுங்கட்சிக்கு வழியில் இருப்பவர்களை போன்று கதைக்கின்றனர். இன்று வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறுவதை போல் இந்த ஆட்சியில் தீர்வு கிடைக்காது என்றும், நம்பிக்கை தகர்கிறது என்றும் மக்களை பார்த்து கூறுகின்றார்கள். இந்த ஆட்சியில் இவர்களுக்கு அதிக அளவிலான வாய்ப்புகள் இருந்தும் இந்த ஆட்சியில் தொப்பி அளவானார்கள் போட்டுக்கொள்ளும். இந்த ஆட்சியில் முடியாதென்றால் இவர்கள் ஜனாதிபதி பிரதமராகிய எமது மக்களின் பிரச்சனையை தீர்க்க பார்க்கிறார்களா என கேட்க விரும்புகின்றேன். எமது மக்கள் மீதான உண்மையான நேசமும் அக்கறையும் ஆர்வமும் ஆளுமையும் இவர்களுக்கு இருந்திருந்தால் இந்நேரம் எமது மக்களின் பல்வேறு பிரச்சனைகள் பலவன் தீர்த்திருக்க முடியும். சமீபத்தில் உங்களுடைய தலைவர் இந்த நாடாளுமன்றங்கள் அடிக்கடி பேசியதுல சொன்னார், தாங்கள் வேலை வாய்ப்பு கேட்க மாட்டோம், கேட்டால் இந்த அரசாங்கம் 10,000 கணக்கில் தரும் என்று சொல்லி. ஆனால் இப்ப திருப்பி அவர் வேலை வாய்ப்பை கேட்க வலிக்கிறார். எமது மக்கள் மீதான ஏற்கனவே வடக்கு மாகாண சபை 5 வருட காலமாக முடக்கி வைத்தும், மத்திய அரசின் திட்டங்களை தடுத்து வைத்தும், எமது மக்களின் பிரச்சனைகளை புறந்தள்ளிவிட்டதால் எவ்விதமான வாழ்வாதாரங்களுக்கும் வழியின்றி எமது மக்கள் நுண்கடன் போன்ற பாரிய சுமைகளுக்கும் தற்கொலை போன்ற கொடிய செயல்களுக்கும் தங்களை திணித்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இன்றும் கூட இந்த அரசுடன் பங்காளி கட்சிகளாக இணைந்திருக்கின்ற இவர்கள் அதன் மூலமாக எமது மக்களுக்கு எதுவும் செய்யாமல் எமது மக்களுக்கு என உருவாக்கப்பட்டுள்ள மேல் குடியேற்ற புனர்வாழ்வளிப்பு மற்றும் வடக்கு அபிவிருத்தி அமைச்சின் செயல்பாடுகளை முடக்கி வருவதாக அறிய முடிகின்றது. இன்று இந்த நாட்டில் வறுமை அதிகம் கொண்ட மாகாணமாக வடக்கு மாகாணமும் அதற்கு அடுத்த நிலையில் கிழக்கு மாகாணமும் காணப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தில் உற்பத்தி துறைகளில் முன்னேற்றம் இல்லை, கைத்தொழில் துறை வீழ்ச்சி நிலையிலேயே காட்டப்படுகின்றது. வேலையின்மை பிரச்சனையானது அதிகரித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் மத்திய மற்றும் மாகாண ரீதியிலான அரசு நிறுவனங்களில் காணப்படுகின்ற வெற்றிடங்களும் புற மாவட்ட ஆளணிகளால் நிரப்பப்படுகின்றன. பல்வேறு வகையிலான நில ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகளை சுமந்தவர்களாக எமது மக்கள் தங்களது பிரச்சனைகளை யாரிடம் போய் கூறி ஆறுதல் பெறுவது என தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றனர். தங்களது குறைகளை கடவுளிடம் போய் கூறலாம் என எமது மக்கள் கோயில்களுக்கு சென்றாலும் கோயில்களையும் தொல்பொருள் என்ற ரீதியில் ஆக்கிரமித்துக் கொள்கின்ற நிலையே இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வீட்டு வசதிகளின்மை காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் இன்னமும் வெயிலுக்கு வாடியும் மழைக்கு நனைந்தும் நாளாந்தம் அவதியுற்று வருகின்றனர். இன்னமும் மீள்குடியேற வேண்டிய நிலையில் இருக்கின்ற மக்களின் அவலங்களும் ஏற்கனவே மீள்குடியேற்றப்பட்ட மக்களுக்கான அடிப்படை வசதிகள் கூட இன்னும் செய்து கொடுக்கப்படாத நிலையில் அம்மக்கள் அனுபவித்து வருகின்ற இன்னல்களும் இன்னும் தீர்ந்ததாக இல்லை. வவுனியா மாவட்டத்தில் வவுனியா வடக்கு காஞ்சிரமோட்டையில் கடந்த சுமார் 7 மாதங்களுக்கு முன்னர் குடியேற்றப்பட்ட 46 குடும்பங்கள் இதுவரையில் எவ்விதமான அடிப்படை வசதிகளுமின்றி வாழ்ந்து வருகின்றனர். இதில் 17 குடும்பங்கள் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய குடும்பங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தில் பொத்துவில் பகுதி தமிழ் கிராமங்களில் சுமார் 8,000 வரையிலான தமிழ் குடும்பங்கள் மீள குடியேறி வாழும் நிலையில் அவர்களுக்கு எவ்விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை என்றே கூறப்படுகின்றது. மேலும் பகுதியில் பனவல திணைக்களத்தின் கெடுபுடியல் காரணமாக 278 தமிழ் குடும்பங்கள் நிற்கதியான நிலையில் உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் வட்டக்கச்சி பகுதியில் புதுக்காடு கிராமத்திலேயே மக்கள் தகர கொட்டகைகளிலும் கோழிக்கூடுகளிலும் வாழும் நிலைமை இருக்கின்றார்கள். முல்லைத்தீவு துணுக்காய் பகுதியில் நிரந்தர வீடு தருவதாக கூறப்பட்டு அத்திவாரம் வெட்டுமாறு அரசு அதிகாரிகள் கூறியதால் அத்திவாரங்களை வெட்டிவிட்டு மக்கள் ஒரு மாதம் கடந்த நிலையிலும் வீடமைப்பிற்கான நிதியின்றி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு இன்று இன்னும் பல மீள்குடியேற்ற பகுதிகளில் இந்த நிலைமையே காணப்படுகின்றது. அந்த வகையில் மீள்குடியேற்ற நடவடிக்கைகளில் அவதானங்களை செலுத்துகின்ற பொழுது மீள்குடியேற்றிய பகுதிகளில் அடிப்படை வசதிகள் தொடர்ந்தும் மிகுந்த அவதானங்கள் செலுத்தப்பட வேண்டியது அவசியமாகும் என்பதையே இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். அடுத்ததாக இந்தியாவிலிருந்து இலங்கை திரும்புகின்ற அகதி மக்கள் தொடர்பிலான பிரச்சனைகள் பற்றி கூற வேண்டியுள்ளது. குறிப்பாக இவ்வாறு இலங்கை திரும்பியவர்களில் சுமார் 2,400 குடும்பங்கள் வவுனியா மாவட்டத்தில் செட்டிக்குளம் வவுனியா வடக்குள்ளிட்ட பிரதேச பிரிவுகளில் மீள்குடியேறப்பட்டுள்ளனர். இருந்தும் இம்மக்களின் அடிப்படை வசதிகள் இன்னமும் பூர்த்தி செய்யப்படாமலேயே உள்ளதாக அம்மக்கள் தொடர்ந்தும் முறையிட்டு வருகின்றனர். இவ்வாறான நிலையில் இருக்கின்ற பொழுது இந்தியாவில் இருக்கின்ற ஏனைய அகதி மக்கள் எந்த நம்பிக்கையில் மீள இலங்கை திரும்புவார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்திலேயே இரணதீவில் குடியேறியுள்ள மக்கள் இன்று அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி அவதியுறுகின்றனர். குடிநீருக்கு தட்டுப்பாடு, மின்சார வசதிகள் முழுமையாகவே கிடைக்காது. தற்காலிக கொட்டில்கள் அமைத்து வாழ்கின்றார்கள். மருத்துவ வசதிகள், சுகாதார வசதிகள் எதுவும் இல்லை. அண்மையில் கௌரவ பிரதமர் அங்கு சென்றிருந்த பொழுது கௌரவ பிரதமரிடம் இரணதீவு மக்கள் முன்கொடுத்து வருகின்ற பிரச்சனைகள் தொடர்பில் அங்கிருந்த எந்த ஒரு அரசியல்வாதியும் ஒரு வார்த்தை கூட கூறியிருக்கவில்லை என அம்மக்கள் குறைபட்டுக் கொள்கின்றனர். அதேபோன்று கிளிநொச்சி மாவட்டத்திலே ஜெயபுரம் கிராமத்தில் வாழ்கின்ற சுமார் 135 குடும்பங்கள் வாழ்வாதாரங்களை மேற்கொள்வதற்கான அனைத்து வழிகளும் தடுக்கப்பட்ட நிலையில் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இம்மக்கள் முன்னர் அங்கு விவசாய செய்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். இன்று அந்த காணிகள் வனவள திணைக்களத்தினரால் அபகரிக்கப்பட்டுள்ளன. இம்மக்கள் நன்னீர் மீன்பிடியில் அப்போது ஈடுபட்டிருந்தனர். இன்றும் அந்த தேவன்குளம் தூண்டு போயிருக்கின்றது. அன்று அம்மக்கள் மர முந்திரிகை தோட்டத்தில் தொழில் செய்தனர். இன்று அந்த தோட்டம் ராணுவத்தினரால் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. முல்லைத்தீவு கோப்பாய் பிளவு மக்கள் தங்களது சொந்த நிலத்தை கோரி இன்று 2 வருடங்களாக வீதியில் இறங்கி போராட்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படித்தான் நமது மக்களது வாழ்க்கை முன்பு ஊர் ஊராக இடம்பெயர்ந்து கழிந்து இப்பொழுது ஊரில் இருந்து கொண்டே சொந்த இடங்களில் குடியேற முடியாமல் கழிந்து கொண்டிருக்கின்றது. எனவே குறிப்பாக கடந்த கால யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் கழிந்தும் நிம்மதியாக வாழ இயலாமல் பாதிக்கப்பட்டு வருகின்ற எமது மக்களுக்கு இந்த மீள் குடியேற்ற புனர்வாழ்வளிப்பு மற்றும் வடக்கு அபிவிருத்தி அமைச்சின் மூலமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய செயல்பாடுகள் துரிதமாக முன்னெடுத்து எமது மக்களை கைதூக்கிவிட முன்வாருங்கள் என கேட்டுக்கொள்கின்றேன். கௌரவ சபைகளுக்கு தலைமதாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, அன்று அபிவிருத்தியை வரும் சலுகை என்று கூறியவர்கள் இன்று தாமாகவே குனிந்து நின்று அத்திவாரங்களுக்கு அடிக்கற்கள் நாட்டுகின்றார்கள். வேடிக்கை என்னவென்றால், வீதிகள் புனரமைப்பது எங்கள் விடுதலைக்கு ஆகாது என்று கூச்சலிட்டவர்கள் தமது தொண்டர்களை அனுப்பி புனரமைப்பதற்காக வீதிகளை அளந்து கொண்டிருக்கின்றார்கள். சிங்கள அரசுகள் தமிழர்களை
பிரித்தாண்டு
சிங்கள அரசுகள் தமிழர்களை பிரித்தாண்டு கூறு போட்டவர்கள் என்று சீறி எழுந்தவர்கள் அதே அரச தலைவர்களை அழைத்து சிம்மாசனம் இருத்தி மரியாதையோடு வழி அனுப்பி வைக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தில் அபிவிருத்தி முறைமைதான் என்று எழுதப்பட்டிருக்கும் வாக்கியங்களை இப்போதுதான் இவர்கள் படித்திருப்பார்களோ தெரியாது. நாங்கள் அதை எப்போதோ படித்திருந்தவர்கள். அதை விடவும் நமது மக்களின் அவலங்களை மக்களுடன் கூடவே இருந்து அனுபவங்களை பாடங்களாக கற்றுக்கொண்டவர்கள். ஆகையால் தான் அரசியல் உரிமைக்கான, அபிவிருத்திக்கான, அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என முப்பரிமாண கொள்கையை வகுத்து நாம் செயலாற்றி வருகின்றோம். அடுத்தவன் செய்தால் துரோகம், தாம் செய்தால் ராஜதந்திரம் என்று ஏமாற்று நாடகங்கள் எல்லாம் மக்களின் மன அறங்களில் இனி ஒருபோது முகராது. இப்போது கூட வடக்கின் அபிவிருத்தியை பிரதமரின் ஊடாக செய்ய எத்தனைக்கும் தரக அரசியலை நடத்த விரும்புபவர்களை ஒழிய தாமாகவே முன்வந்து தமிழ் பேசும் மக்களின் அவலங்களை நேரில் நின்று தீர்க்கும் திறனியற்றவர்களாகவே இருந்து வருகின்றார்கள். தத்தமது சொந்த சலுகைகளை அரசுடன் பின்கதவுகளால் கைகுலுக்கி பெற்றுக் கொள்கின்றார். அதேபோல் தமிழ் பேசும் மக்களின் அவலங்களுக்கான தீர்வுகளையும் தாமே அமைச்சை பொறுப்பேற்று பெற்றுக் கொடுப்பதில் ஏன் தயக்கம் என்று கேட்கின்றேன். தமது அரசியல் பிழைத்தை வைத்து அடுத்தவர்களுக்கு கிடைக்கும் அமைச்சு அதிகாரங்களை தடுத்து நிறுத்தும் சுயலாப அரசியல் தலைமையல்ல நாம். ஜார்குத்தியும் அரிசி ஆனால் சரி, ஆனால் அந்த அரிசி பசித்தவனை சென்றடைய வேண்டும் என்ற கொள்கையில் உள்ளவர்கள் நாங்கள். எமது வழிமுறைக்கு மட்டும் வந்தவர்களை நாம் வரவேற்கின்ற அதே வேளை, அதேபோல் எதை எப்படி எவ்வாறு சாதித்து காட்டுவது என்று எமது பொறிமுறைக்கும் அவர்கள் வருவார்களே ஆனால் நாம் அதை திறந்த மனதோடு என்றும் வரவேற்போம். இன்று நிழல் அமைச்சர்களாக இருக்கும் நீங்கள் நிஜ அமைச்சர்களாக பொறுப்படுத்தி வந்தால் உங்களுக்கு வழிகாட்டவும் வல்லமை தந்து தமிழினத்தின் வாசல் தோறும் வெளிச்சத்தை தர வல்ல ஆலோசனைகளையும் நாம் வழங்க தயாராக இருக்கின்றோம். அதே நேரம் தொழிற்பயிற்சி அமைச்சின் கீழ் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களில் தமிழ் மொழி மூலமான பயனாளிகள் தொழிற்பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு வசதியான வகையில் தமிழ் மொழி மூலம் பரிச்சமுள்ள அதிகம் வாழுகின்ற பகுதிகளில் தமிழ் மொழி மூல பயிற்சி ஆசிரியர்களை போதுமான அளவு இணைத்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் இங்கு வைத்துக் கொண்டு, குறிப்பாக மலையகம் கொழும்பு போன்ற பகுதிகளில் இது தொடர்பில் அதிக அவதானங்களை செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, கௌரவ விமல் ரட்நாயக்க அவர்கள் இங்கு ரொம்ப அக்கறையோடு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை ஆராய்ந்து பல விடயங்களை முன்வைத்திருக்கின்ற, அதில் ஒன்று இந்த காணி பிரச்சனை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அவருடைய அந்த கருத்துக்களோடு முழுக்க ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற, அதை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் இந்த படைகளில் தமிழ் இளைஞர் யுவதிகளை சேர்ப்பது தொடர்பாகவும் அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார். நான் அப்படினால் இதை நான் தொடர்ந்து நீண்ட காலமாக சொல்லி வருகின்றேன். எங்களுடைய இளைஞர் யுவதிகளுடைய தகமைக்கு ஏற்ற வகையில் அவர்களுடைய இதை குறைத்து அவர்களுக்குரிய கால அவகாசத்தை கொடுத்து அவர்களை இதில் உள்வாங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இங்கு கௌரவ பிரதமர் அவர்களும் இங்கு இருக்கின்றார்.
பிரதமர்
ஒரு கருத்து ரீதியான இருக்கின்றது. அவரை நான் எந்த சந்தர்ப்பத்திலும் விமர்சித்தது கிடையாது. ஆனால் அவர்களை வழி நடத்துகின்றவர்களால் சரியா நடக்கவில்லை என்பதையும் மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் கூடி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறிவிட
விரும்புகிறேன்.
முல்லாசனாருடைய கரூர் காரகசபா பத்துமணி கரூர் அக்ராமாத்துமா அடுத்தே பவத்தின அமாத்தியாச கணனாவுக்க எக்கத்துவ அத காரகசபா வத்தாவே சாகச்சாவட்ட பாஜனை வன ஆயத்தன அத்தரே அமாத்தியான் சாத்தரே உறுதி அத்தியாபனைய பிடிபந்தவ மே வடிதனாகி அவதானிட்ட யோமுனூனத் மீரட்டே பமனாக் நிமே ரட்டக ஆர்த்திக சங்வர்தனேட்ட ரட்டக திவுனுவட்ட பிரதானம சாதகையாக்பன புகுனு சிரமய சம்பந்தேன் கிரியாத்மக்கரன நிபுணதா சங்வர்தன அமாத்தியான்சிய பிலிபந்தவ கருணு கீபியாக் கதாகரண்டாய் மா பலாபுருத்துவன் தீவுனு ரட்டாக் அனிவாரியம் அப்பி தீவுனு ரட்டாக் கியல கியான்னே ஹமாத்சிக்கிம் ஏ ரட்டக பெவாத்ம வேணுவேன் ஏ ரட்டே தீவுனு வேணுவேன் குணுவேச்சதனக் அப்பே கார்மிகாத்திங் ஆர்த்திகாத்திங் ஆர்த்திக சங்வர்தனே கார்மிக சங்வர்தனே கன கதாகரத்தி அப்பட்ட நித்தத்திம்ம ஏ சந்தா ஏ ரட்டக தியன மாணவ சம்பத் ஏ சந்தா யுதாகண்ண ஆக்காரே எதவிமிட்ட அதி ஹக்கியாவ் இக இத்தாம வேதகத்தினோ ஏ சந்தா பூனு சிரம பல காயக் ஏ சாம ரட்டகம் நித்தத்திம்ம பிஹிவினோ அதலோக்கே தீவுனு ரட்டவால் தீஹா அப்பி பாலன கொட்ட விசேஷன் அப்ப அக்னிதி காசியா பெத்தே வத்தொத்தேம கொரியாவ இவகேம சீனைய ஜப்பானிய இவகேம இந்தியாவ பிவதிஹா பாலன கொட்ட மே ரட்டவால் தீவுனுவ கிரேஹி பிஹேவிம்ம ஏ சங்வர்தனை கிரேஹி பிஹேவிம் பலபால தீன்னே புகுனு சிரப பல காயக் சிரம பல காயக் ஏ ரட்டட்ட உபின வித்தியட்ட நிர்மித வீமாய் கார்மிகசங்வர்தனேகனிசதிமாபிகாரண்டவினோசந்தாவசியுணுக்காண்டவினோகாலேத்துலாபிகுணுக்காண்டவினோபுனுவமாத்தியாந்தியட்டத்தியாயத்தனகணனாவக்கே புகுனு அமாத்தியாந்திய எட்டத்திய ஆயத்தன கணனாவுக்க ஏ மிரட்டே புகுனு சிரமபல காயக் நிர்மாணே கிரீம சந்தா அவசிய பகசுகங் அப்பி செபேவு ஏ அத்தரி அப்பி விசேஷேன் மே ரட்டே இக்கபெத்தகிங் ரட்டே சங்வர்தனேட அபே தருண பிரிச தாயக்க கர கனீம ரக்கியாவிரேத்த தருண பிரிச தாயக்க கர கனீம අනිපැත්තෙන් දවසින් දවස පාසල් හැර යන පාසලෙන් එළියට එන ඒ උසස් අධ්‍යාපනයට යාගත නොහැකි අනිත් අය මේ රටේ ආර්ථික සංවර්ධන යොදා ගැනීම සඳහා පුහුණු ශ්‍රම බලකායට එක් කර ගැනීමට ඒ සඳහා වූ වැඩපිළිවෙලක් තුළ ක්‍රියාත්මක කිරීමට ඒ අය දහක් කරගන්න අවස්ථාවක් තමයි පුහුණු කිරීමේ ක්‍රියාවලිය තුළ සිදුවන්නේ. එනිසා මේ සඳහා අපේ වෘත්තිය අධ්‍යාපනයට වෘත්තිය පුහුණු වන අයට අපේ දක්වා අපේ අතීතයේ ඉඳලම මේ අපේ රටේ වෘත්තිය අධ්‍යාපනයේ වෘත්තිය පුහුණු ලබන අයට සහතික ක්‍රමයක් තිබුණේ නැහැ. පිළිගත් සහතික ක්‍රමයක් අපේ 2004 වසරේ NVQ සහතික ක්‍රමය අපි හඳුනා දුන්නා. ඒ 2004 වසරේ ඒ වෙනකොට නැත්තම් දැනටත් අපේ පිළිගත් සහතිකයක් වශයෙන් ජාත්‍යන්තර වශයෙන් නැත්තම් විදේශ රැකියාවකට යන්නත් මේ රටේ රැකියාවක් සඳහා තිබුණේ සිටියන් කියන ඒ ආයතනය නිකුත් කරන සහතික. ඒ සහතිකය ජාත්‍යන්තර ක්වොලිෆිකේෂන් එකක් වශයෙන් පිළිගැනීමක් එවකට තිබුණා. නමුත් අපි ජාතික ප්‍රතිපත්තියක් මත ජාතික ප්‍රතිපත්තියක් පවට NVQ සහතිකය පත්කරාට පස්සේ අද NVQ සහතිකය අද රටේ පමණක් නෙමෙයි ජාත්‍යන්තර මට්ටමේ පිළිගත් පුහුණු සහතිකයක් බවට අද පත් වෙලා තිබෙනවා. එනිසා අද දේශීය වශයෙන් අපේ රටේ අවශ්‍ය පුහුණු ශ්‍රමිකයන් සඳහා විවිධ ක්ෂේත්‍රවල පුහුණු වන අයට තමන්ගේ ඒ පුහුණු වන ඒ පුහුණු සහතිකයක් ලබා ගන්න ඒ තමන් දරන ඒ වෘත්තීය දැනුම මින්වක් කරගෙන ඒ සඳහා මට්ටම් ක්‍රමයක් NVQ සහතිකය මගින් ඒ වටිනාකමක් අගයක් ඒ වෘත්තීය දැනුමට ලබා දුන්නා. අපේ රටට අවශ්‍ය විවිධ ක්ෂේත්‍රවලට අවශ්‍ය විවිධ පුහුණු වන අය සඳහා එනිසා අපි වෘත්තීය අධ්‍යාපනය ඒ සඳහා NVQ සහතිකයේ 1 ඉඳලා 7 දක්වා ඒ සහතික මට්ටම් ක්‍රමයක් වෘත්තීය පුහුණුව අනුව ලබන පුහුණුව අනුව ඒ 1 ඉඳලා 7 දක්වා මට්ටම් 7ක් ඒ NVQ සහතිකය හරහා ලබා දුන්නා. ඒ 7 වෙනි මට්ටම විශ්වවිද්‍යාලයේ උපාධියක් දක්වා පුහුණු වීම සඳහා අවශ්‍ය ඒ පහසුකම් සියල්ල සකස් කරලා දුන්නා. මේ සාමාන්‍ය උසස් පෙළ සමත් අය විශ්වවිද්‍යාලයකට ගාම නෙමෙයි, එයින් බාහිරව පිහිටපු විශ්වවිද්‍යාලයක් වෘත්තීය තාක්ෂණ විශ්වවිද්‍යාලයක් ස්ථාපිත වෙලා තියෙනවා. අද අපේ රටේ වෘත්තීය අධ්‍යාපන ලැබෙන අයට පහළ අපේ වඩු කාර්මිකයාට මේසන් පත්වට ඒ වගේම මෝටර් කාර්මිකයාට මේ හැම කෙනෙකුටම මේ විශ්වවිද්‍යාලයේ උපාධියක් දක්වා අධ්‍යාපනය ලබන්න පුහුණුව ලබන්න මේ රටේ පමණක් නෙවෙයි විදේශීය රටක රැකියාවක් කරන්න පුළුවන් ඒ වටපිටාව සකස් වෙන ඒ දැනුම ලබා ගන්න පුළුවන් අවස්ථාව ඒ තුල ලබා දීලා තිබෙනවා.
ගරු මන්ත්‍රීතුමා 12:00 ඔබතුමාට තව විනාඩි 5ක් තියෙනවා. ඒක කෑමෙන් පස්සෙ ඔබතුමාගේ විනාඩි 5 ගන්නවද?
දැන් දෙන්න බැහැ.
නෑ කෑමෙන් පස්සෙ. ඈ දැන් අමාරුයි. මේ කෑමෙන් පස්සෙ. So I put it before the house for the honorable members the remaining 5 minutes.
ආ
කෑම කාලා තවත් උදුර කතා කරන්න
බලන්න. Right, thank you.
පාර්ලිමේන්තුවත් හිටවනවා.
දිවහාර
සඳහා